ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உலக அளவிலான முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க G20 உச்சி மாநாடு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இயற்பியல் விஞ்ஞானி சர் சி வி ராமனின் கண்டுபிடிப்புகள் இந்திய அறிவியலை உலக அரங்கிற்கு எடுத்துச் சென்றுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோவாவில் நடைபெற்று வரும் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் இந்திய திரைப்படங்கள் பிரிவில் இன்று அமரன் உள்ளிட்ட படங்கள் திரையிடப்படுகின்றன. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை ஐநா பொதுச்சபை தலைவர் திருமதி அனலினா பேர்போக் வலியுறுத்தியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உலக அளவிலான முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க G20 உச்சி மாநாடு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க் புறப்படுவதற்கு முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வசுதெய்வ குடும்பகம் மற்றும் ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற தொலைநோக்கின் அடிப்படையில் இந்தியாவின் கருத்துகள் மாநாட்டில் முன்வைக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த உச்சி மாநாடு ஆப்பிரிக்காவில் முதன்முறையாக நடைபெறுவது சிறப்பு வாய்ந்தது என்று கூறியுள்ள பிரதமர், G20 அமைப்புக்கு இந்தியா தலைமை வகித்தபோது அதன் உறுப்பினராக ஆப்பிரிக்க யூனியன் சேர்க்கப்பட்டதை நினைவு கூர்ந்துள்ளார். ஒற்றுமை, சமத்துவம், நிலைத்தன்மை ஆகியவை இந்த ஆண்டு உச்சிமாநாட்டின் மையக்கருத்தாக உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள திரு நரேந்திர மோடி, புதுதில்லி மற்றும் ரியோடிஜெனிரோவில் நடைபெற்ற முந்தைய மாநாடுகளின் முடிவுகளை முன்னெடுத்துச் செல்வதாக இந்த மாநாடு அமைய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த மாநாட்டின் இடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களை தாம் சந்தித்து பேச இருப்பதுடன் இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா நாடுகளின் 6வது உச்சி மாநாட்டிலும் கலந்து கொள்ள உள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். இயற்பியல் விஞ்ஞானி சர் சி வி ராமன் அறிவியல் தொழில்நுட்ப உலகின் ஒளி விளக்காக திகழ்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சர் சி வி ராமனின் 55வது நினைவு தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஒளிச்சிதறல் குறித்த அவரது கண்டுபிடிப்புகள் பொருட்களின் பல்வேறு வகைகளை பகுப்பாய்வு செய்ய பயன்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். ராமன் விளைவு என்று அழைக்கப்படும் இந்த கண்டுபிடிப்பு இந்திய அறிவியலை உலக அரங்கிற்கு எடுத்துச் சென்றதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோவாவில் நடைபெற்று வரும் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் இன்று இந்திய திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. இப்பிரிவில் முதலாவதாக ராஜ்குமார் பெரியசாமி இயக்கிய அமரன் தமிழ் திரைப்படமும் கமலேஷ் மிஸ்ரா இயக்கிய ககோரி ஹிந்தி திரைப்படமும் திரையிடப்படுகிறது. இப்பிரிவில் மொத்தம் 25 திரைப்படங்களும் வெப் தொடர்கள் உட்பட 20 குறும்படங்களும் திரையிடப்பட உள்ளன. இதனிடையே தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த திரைப்பட விழாவின் தொடக்கமாக திரையிடப்பட்ட பிரேசிலிய திரைப்படமான த ப்ளூ ட்ரையல் படத்தை கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் உள்ளிட்டோருடன் இணைந்து கண்டு ரசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திரைப்படம் விழாவிற்கு ஊக்கமளிப்பதாக அமைந்திருந்ததாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான நீடித்த ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வெளியுறவு அமைச்சகத்தின் மேற்கு நாடுகளுக்கான செயலாளர் திரு சிபி ஜார்ஜ் பிரசல்ஸில் ஐரோப்பிய யூனியனின் வெளியுறவு செயல்பாட்டு சேவைக்கான பொதுச் செயலாளர் திருமதி பெலன் மார்டினஸ் கார்பனேலுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சந்திப்பின் போது இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே பாதுகாப்புக்கான கூட்டு செயல் திட்டம் குறித்து இருதரப்பும் விரிவாக விவாதித்ததாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். இந்தியா தான்சானியா கடற்படையினர் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதுடன் கடல்சார் பாதுகாப்பில் ஒருங்கிணைந்த அணுகுமுறையை ஊக்குவிக்க இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. தான்சானியாவின் டார் எஸ் சலாமில் கடற்படை துணைத் தளபதி ரியர் அட்மிரல் ஸ்ரீனிவாஸ் மடுல்லா தான்சானியா கடற்படையின் துணைத் தளபதி ரியர் அட்மிரல் மாசி கொலையுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இருநாட்டு கடல்சார் ஒத்துழைப்புகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதென்றும் தீர்மானிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-லிருந்து 5%-ஆக குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5%-ஆக குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை ஐநா பொதுச்சபை தலைவர் திருமதி அனலினா பேர்புக் வலியுறுத்தியுள்ளார். இந்த அமைப்பில் ஆப்பிரிக்க நாடுகள் எதுவும் நிரந்தர உறுப்பினராக இடம்பெறாதது வரலாற்று அநீதி என்று குறிப்பிட்டுள்ள அவர், இதனை சரிசெய்ய உலகின் தற்போதைய நிலையை பிரதிபலிக்கும் விதமாக மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். தீவிரவாதிகள் கடல் வழியாக ஊடுருவுவதை தடுத்து கடலோர பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக இந்திய கடலோர காவல்படையின் சார்பில் சாகர் கவாச் ஒத்திகை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் செங்கல்பட்டு மாவட்டத்திற்குட்பட்ட கல்பாக்கம் மாமல்லபுரம் பகுதிகளில் இந்த ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
மாமல்லபுரம் கல்பாக்கம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் கடலோர பாதுகாப்பு குழுமத்தினரும் காவல்துறையினரும் இணைந்து பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க பாதுகாப்பு படையினர் ஆண்டுதோறும் பல்வேறு ஒத்திகை நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கடலோர பாதுகாப்பு குழுமம் போலீசாரும் உள்ளூர் சட்ட ஒழுங்கு போலீசாரும் இணைந்து சாகர் கவாச் எனப்படும் கடல் பாதுகாப்பு ஒத்திகை தொடங்கியுள்ளனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கடலோர கிராம பகுதிகளில் கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் மற்றும் போலீசார் கடற்கரையில் தீவிர ரோந்து மற்றும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடற்கரையில் கண்காணிப்பு மற்றும் சோதனைகளில் கடலோர பாதுகாப்பு குழுமம் போலீசார் ஈடுபட்டு வரும் நிலையில் சதுரங்கப்பட்டினம் வெங்கையம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ECR சாலையில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநில மக்களின் வசதிக்காக குவஹாத்தியில் விசா உதவி மையம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த உதவி மையம் அமைக்கப்படுவதன் மூலம் வடகிழக்கு மாநில மக்கள் தங்களது பயோமெட்ரிக் பதிவுகளுக்காக இனி தில்லி, மும்பை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் மக்களின் பயணச் செலவு குறையும் என்றும் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். செம்மரங்களை பராமரித்து பாதுகாப்பதற்காக ஆந்திர மாநிலத்திற்கு தேசிய உயிர் பன்மை ஆணையம் 39 கோடி ரூபாயை வழங்கியுள்ளது. இந்த நிதி செம்மரங்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள வனத்துறையின் முன்களப் பணியாளர்களுக்கு அதிகாரம் அளித்து செம்மரக்காடுகளை அறிவியல் ரீதியாக பாதுகாக்க உதவிகரமாக இருக்கும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிலக்கரி கடத்தல் புகாரின் பேரில் BCCL நிறுவன ஒப்பந்ததாரர் LB சிங்கிற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத்தில் உள்ள 18 இடங்களில் இந்த சோதனை நடைபெறுவதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.5 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் மேற்குவங்க மாநிலத்தின் கொல்கத்தா, மால்டா, நாடியா, கூச்பிஹார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் உணரப்பட்டது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சிட்னியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 23-21, 21-11 என்ற செட் கணக்கில் ஆயுஷ் ஷெட்டியை வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே இங்கிலாந்தின் நயகிதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் தைவானின் யூ யுன் லீ சீனாவின் ஜோங்யில் லீ இணையை வென்றது. டெஃப்லிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியாவின் சௌர்யா சேனி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானின் டோக்கியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பள்ளிகளுக்கு இடையேயான தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டி ஜம்முவில் இன்று தொடங்குகிறது. நாடு முழுவதிலும் இருந்து 400 பேர் இந்த போட்டியில் பங்கேற்கின்றனர். வளர்ந்து வரும் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஏ அணி இன்று பங்களாதேஷ் ஏ அணியை எதிர்கொள்கிறது. தோஹாவில் இப்போட்டி பிற்பகல் 3 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அளவிலான முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க G20 உச்சி மாநாடு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இயற்பியல் விஞ்ஞானி சர் சிவி ராமனின் கண்டுபிடிப்புகள் இந்திய அறிவியலை உலக அரங்கிற்கு எடுத்துச் சென்றுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோவாவில் நடைபெற்று வரும் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் இந்திய திரைப்படங்கள் பிரிவில் இன்று அமரன் உள்ளிட்ட படங்கள் திரையிடப்படுகின்றன. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை ஐநா பொதுச்சபை தலைவர் திருமதி அனலினா பேர்போக் வலியுறுத்தியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.